திண்டுக்கல் பகுதியில் கூடிய உங்களுடைய சகோதர சகோதரி அந்த வாரத்தில் கூட உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நாம இன்றைக்கு நம்ம அநேக நாட்களுக்கு பின்பாக நாம நிறுத்தி வைத்திருந்த அந்த எபிரேய புஸ்தகத்தினுடைய அந்த ஆராய்ச்சி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைய வாரத்தில் நாம பார்க்க போகிற விஷயம் மூன்றாம் அதிகாரம் முழுக்க நம்ம அன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ஒரு மனசுல ஒரு அங்க உந்துதல் அங்க வந்தது என்றால், இந்த எபிரேய புஸ்தகத்தை நாம பிரிச்சு பிரிச்சு படிச்சுன்னா ரொம்ப நாட்கள் ஆகும். மாறாக நாம இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நாம இந்த கடைசி நாட்கள்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சில தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல்கள், இன்னும் சில முக்கியமான பாடங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த ஒரு ஹீப்ரூ ஸ்டடிய ஒவ்வொரு சாப்டரா ஒவ்வொரு வாரமா நம்ம வேகமா பார்க்கலாம். சோ இது நான் ஒவ்வொரு சாப்டரா இனி வரக்கூடிய நாட்கள் எடுப்போம். அதிகபட்சம் ஒன்னேகால் நேரம் நம்ம முடிக்கிறதுக்கு நாம பிரயாசம் பண்றோம். அப்போ நாம் இன்றைக்கு மூன்றாம் அதிகாரத்துக்குள்ளாக கடந்து போகலாம். அப்போ கடந்த இரண்டாம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ தூதரை விட இயேசு கிறிஸ்து பெரியவர். அது மாத்திரமல்ல, இயேசு மூலமா நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பெரிதான அழைப்பு, இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து அவர் பேசிட்டு வரும்போது, இந்த ரட்சிப்புக்கு வந்த நாம் அனைவரும் எப்படி வந்தோம் அப்படி சொல்லும் போது, ஒரு காலத்துல நாம இந்த பூமியில பாவிகளா இருந்தோம். அது மாத்திரமல்ல, நாம மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனவுக்கு அடிமையாக நம்ம அங்கிருந்தோம். ஆனா நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்ம மேல வச்ச அன்பு நிமித்தமாக இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரிச்சது நிமித்தமாக இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்னா, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்ட நம்மை அங்க விடுதலை ஆக்கினாரு. அதன் மூலமாக நாம் ஆபிரகாமின் சந்ததியாக கூடிய வாய்ப்பு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு, எனக்கூடிய மிகப்பெரிய ரட்சிப்புக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய சாக்கியம் கர்த்தர் மூலமாக தான் அங்க கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம பாவிகள், இந்த உலகத்துல நம்பிக்கை அற்றவர்கள், மரண பயத்துல இருந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? சோ அப்ப இந்த நிலைமையில் இருந்தவரை இருந்த நம்மை கர்த்தர் மூலமாக அவருடைய வெளியேற பெற்ற மரணத்தின் மூலமாக நாம மீட்கப்பட்டு ஒரு ஜீவனுள்ள ஜனங்களாக நாம இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ரட்சிப்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க தெரியுமா? இதை குறிச்சு நீங்க அசட்டிவ் பண்ணீங்கன்னா, இல்ல கவலையற்றி இருப்போம்னால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்? அதை பத்தி இந்த இரண்டாம் அதிகாரத்துல அவங்க பேசுவாங்க. ஆனா அது என்ன மாதிரியான தண்டனை, அது எப்படி வரும், நம்ம அசட்டியா இருக்கிறதுனா என்ன, இந்த பெரிதான ரட்சிப்புக்குள்ள வந்த நாம அசட்டியா இருக்கிறதுனா என்ன, அப்படி பண்ணா தண்டனை வருமாமா, என்ன தண்டனை வரும், மிஞ்சி போனா என்ன வரும், முதல் மரணம் வரும் இதான, இதுக்கு அதான் மிஞ்சி போனா என்ன மரணம், அதுக்கு மேல என்ன வரும்? சோ இது என்ன விஷயம் அப்படின்னா, அது குறிச்சு மூன்றாம் அதிகாரத்துல தெளிவா பேசுறாங்க. மூன்றாம் அதிகாரத்துல ரெண்டு கான்செப்ட் பேசிட்டு இருக்காரு. ஒரு கான்செப்ட் என்னன்னா, அவரு அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபம் எழுத எழுத பாத்தீங்கன்னா ரெண்டு மீனிங்ல பேசுவார். ஒரு ஒருத்தம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவ ரொம்ப உயர்த்தி பேசுவார், இவரை விட இயேசு பெரியவர் பேசிட்டு இருப்பார். அதே சமயத்துல சபைக்கு கூட சில பாடங்கள் என்ன பண்ணிருப்பார்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கொடுத்திருப்பார். அதே போலதான் மூன்றாம் அதிகாரத்துல கூட அவரு முதலாவது கான்செப்ட் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இயேசு மோசையோட பெரியவர் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அதை ப்ரூவ் பண்ற, அதை நிரூபிக்கிற, அது ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசுல மோசை என்ன மாதிரி வச்சிருக்காங்கன்னா, ஆமா ஒரு சமயத்துல கேட்பான், எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு மோசை இருந்திருக்கிறாரு, மோசை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசிக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு கேட்பான். ஆனா இயேசு கிறிஸ்து மோசையை விட எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிப்பதற்கு பவுல் அவர் மூன்றாம் அதிகாரத்துல பேசுறாரு. இது முதல் கான்செப்ட். இதை நாம குறிச்சு நாம படிக்கலாம். இப்போ நீங்க வசனம் வாசிக்கலாம். முதலாம் வசனம், அப்ப பாருங்க வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்க, அப்படின்னா இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஆமா, இரண்டாம் அதிகாரத்துல இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு, வந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சு தெரியுமா? நீங்க ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்க, ஆனா கர்த்தருடைய மரணத்தின் மூலமா இவ்வளவு பெரிய வாய்ப்புக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க இப்போ ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அதனால நான் உங்களை என்ன சொல்றேன் தெரியுமா, பரிசுத்த சகோதரர், ஹோலி பிரதரன், என்ன அருமையா வார்த்தை, நம்மளே பார்த்து ஹோலின்ற சரிங்களா? இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நம்ம என்ன எவ்வளவு பெரிய ஜனம், ஹோலி பிரதர் என்ன வார்த்தை பார்த்தீங்க நம்மளை பார்த்து சொல்ற. சோ பரிசுத்த சகோதரரே என்று அவர் அந்த கணம், ஏன்னா அப்ப சொன்ன போல புரிய புரிஞ்சுக்கிறார். நீங்க வந்துடக்கூடிய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பாம். அதனாலதான் அவங்க எப்படி பாக்குறேன்னா, யுவர் ஹோலி பிரதரன், பரிசுத்த சகோதரரே என்று நம்மளை பார்த்து அவங்க சொல்றாரு. ஆனா கண்டிப்பா இந்த பரிசுத்த சகோதரரே சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன, ஆனா நம்ம இதெல்லாம் ஒரு மிகப்பெரியான கிருபை நம்ம அங்க வந்திருக்கோம். இப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த பரிசுத்த சகோதரர் எதற்கு பங்கு உள்ளவங்களா இருக்கிறாங்களாமா? பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர், அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஏன் பரிசுத்த சகோதரர் என்று சொல்றாருன்னா, இவர்கள் மாத்திரம்தான் இதற்கு பங்காளிகள் என்று பார்க்கும் பொழுது, பரமாலை ஹெவன்லி காலிங், வேற மாதிரி சொல்லணும்னா பேச்சு வழக்கில் சொல்லணும்னா பரலோகத்துக்கு போறதுக்கான பங்கு யார்கிட்ட மாத்திருந்தாரு? நமக்கு இல்லைங்களா? இந்த பரிசுத்த சகோதரர், அதாவது நமக்கு பரலோகத்துக்கு போறதுக்கான அழைப்புல, இந்த பரலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு, இந்த பங்கு யார்கிட்ட மாத்திருக்குன்னா நம்ம கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. இதுதான் ஒரு உண்மையான நிலைமை. சோ ஏன்னா நம்ம பரலோகத்துக்குரிய பங்காளிகளாகும் இல்லைங்களா? சோ பங்காளிகள் என்ற வார்த்தைன்னா தெரியுமா அந்த என்ன அர்த்தம்? பங்காளிகள்னா சொல்லுவாங்க பங்காளிகள். இப்ப சொத்து இருக்கு வச்சுக்கோங்களேன், சொத்துக்கு நான் பங்காளி அர்த்தம், அந்த சொத்துல எனக்கு கொஞ்சம் இருக்கு. அப்ப பரலோகத்துக்கு பங்காளிகள் அர்த்தம்னா பரலோகத்துக்குரிய விஷயங்கள்ல நம்ம கூட என்ன இருக்குன்னா, ஆமா உரிமையால பங்கு எடுப்பு நமக்கு அங்க இருக்கு. அதான் சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சொற்கொதர் எவ்வளவு உண்மையிலே பாத்தீங்கன்னா, இது சொல்லும் போது மனசுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கா இல்லைங்களா? இப்ப நான் சொல்லிக்கிறேன், நீங்க யாரு என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து பரம அழைப்புக்கு என்கிட்ட நான் ஒரு பங்காளி, நாம் பார்ட்டேக்கர் ஆஃப் ஹெவன் ஹெவன் சொல்லும் போது அது உண்மையில பெருமையா இருக்கா? நமக்கு பெருமையா இருக்குன்ற கண்டிப்பா நீங்க இதை சொல்லும் போது ரொம்ப பெருமையா சொல்லணும்ன்ற. ஏன்னா பாருங்க, நீங்க உலகத்துல பாருங்க, இங்க வந்து இங்கிலீஷ்ல என்ன வந்து பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் ஹெவன்லி காலிங், இது உண்மையில பெரிய கனமாமா. ஆனா நீங்க உலகத்துல எப்படி தெரியுமா, நீங்க உலகத்துல போயிட்டு நல்லா போய் கேட்டு பாருங்க, சார் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இன்ஃபோசிஸ்ல வேலை பாக்குறேன், நான் வந்து விப்ரோல வேலை பாக்குறேன் அப்படி சொல்லும்போது அவங்க எப்படி சொல்லுவாங்க? அது சொல்லும்போது மனசுக்கு என்ன இருக்கும், ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு கணம். தங்களை மத்தவங்க நாங்க ஹை பொசிஷன்ல, நாங்க ரிலையன்ஸ் கம்பெனில நான் ஒரு பெரிய ஒரு பார்ட்னரா இருக்கிறேன் இல்லைங்களா, பார்ட்னர்ஷிப் அது ஒரு மிக முக்கியமா இருக்கு. அப்படி சொல்லும்போது ஒரு என்ன ஒரு தமிழ் என்ன சொல்லலாம், அது என்ன ஒரு ரொம்ப ஒரு கனம் மாதிரி, ரொம்ப பெருமை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா பாருங்க அது கம்பீரமா சொல்றது, அது ரொம்ப அது தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றது தெரியல எனக்கு, ரொம்ப இதா இல்லைங்களா, ரொம்ப ஒரு அலட்டிட்டு அலட்டி கொண்டு நான் பாரு, நான் எங்க வேலை பாருன்னா இன்ஃபோசிஸ் நான் விப்ரோல வேலை ஒர்க் பண்றேன் அப்படி சொல்லும் பெருமையா பேசிக்கலாம். ஆனா அதெல்லாம் விட இன்னைக்கு நாம நாம் பரலோகத்தின் பங்காளிகள் சொல்வதற்கு நாம் எந்த அளவுக்கு நாம பெருமைப்படுறோம், இதெல்லாம் என்ன பண்றாராமா தேவன் பாக்குறாராம். அப்படி பாக்குறவங்க தான் என்ன பண்ணுவாராமா, அவங்கள தான் கூட்டிட்டு போவாராமா அந்த மிகப்பெரிய வாய்ப்பு அங்க சுதந்திரிக்க செய்வா. இந்த கான்செப்ட் இனிமேல் தான் பேச ஆரம்பிக்கிறார். இந்த இந்த ஒரு பெருமைப்படுறது சந்தோஷப்படுறது இத இந்த விஷயம் இல்லைன்னா நீங்க எங்க போய் பங்கு பெறவே முடியாதுன்றாருன்னா, ஆமா அது குறிச்சு இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா பேச போதா நம்ம படிக்க போறோம். சில எச்சரிப்பான பாடம் கூட நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளப்போம். அப்போ பரமழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாக்கிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லிட்டு இப்ப நான் அடுத்த வார்த்தை சொல்றாரு
படிங்க.
எந்த அப்போஸ்தலனும் யாருமே இதுவரைக்கும் இயேசு பத்தி இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது. என்ன தெரியுங்களா, இயேசு யாராமா, அவரு நம்முடைய அப்போஸ்தலர், அப்புறம் நம்முடைய பிரதான ஆசிரியர். இந்த ரெண்டு வார்த்தை நீங்க பைபிள் எங்கேயுமே படிக்க முடியாது. அப்படின்னா இயேசு பத்தி, இவர் இயேசு அப்போஸ்தலன், அதே சமயத்தில் இயேசு பிரதான ஆசிரியர் நமக்கு தெரியும். ஆனா அந்த பிரதான ஆசிரியர் என்றக்கூடிய இந்த டைட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் தான் வழங்குறாரு, வேற பேதுருவோ யாக்கோபோ யோவான் யாரும் என்ன பண்ணலன்னா, இவருதான் ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் ரொம்ப அருமையான விஷயம் பேசுறார். இயேசு பற்றின ஒரு டாக்டரிங், இவர் யார்னா அப்போஸ்தல், அப்போஸ்தலன் யாரு, இயேசு. இவர் யாருன்னா பிரதான ஆசாரியன். அப்போ நம்ம கேள்வி, சரி இந்த பிரதான ஆசாரியன்னா ஓகே புரிஞ்சுக்கலாம், அது என்ன அப்போஸ்தலன், ஏன்னா நமக்கு தெரிஞ்சபடி எத்தனை அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, 12 அப்போஸ்தலர் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்ன டைட்டில் கொடுக்கிறாருன்னா அவர் ஒரு அப்போஸ்தலனா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனா? சரி விடு, அது ஏன் பர்டிகுலரா நம்ம அறிக்கை பண்ணிக்கிற அப்போஸ்தலரும் பிரதான பேர் ரெண்டு பேரும் அறிக்கை பண்றோமா? ஏன்னா நம்ம ரட்சகர் இருக்குது, அவர் மீட்பர் சொல்லறோம் இல்லைங்களா? வேற என்ன சொல்றோம் அவரை பத்தி? சமாதான கத்தன்றோம் இல்லைங்களா? எக்கச்சக்கமான டைட்டில் இருக்கு. ஆனா ஏன் பவுல் அப்போஸ்தலர், ஏன் பர்டிகுலரா ரெண்டு டைட்டில் கொடுக்குறாரு இவர் அப்போஸ்தலர், அதே சமயத்துல இவரு என்ன காரணமா இருக்கு நினைக்கிறேன், கெஸ் பண்றீங்களா? நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் சொன்னேன், அதை வச்சு சொல்லுங்க. ஏன்னா இது யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, ஹீப்ரு சகோதரர் யாருன்னா எபிரேய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட எத்தனையோ டைட்டில் இருக்கு, அவர் மீப்பர், அவர் மெஷியா, என்னவா சொல்லிக்கலாம். ஆனா பர்டிகுலரா ஏன் இவர் தான் அப்போஸ்தலர், பிரதான ஆசிரியர், ரெண்டு தலைப்பு ஏன் கொடுக்கிறார்? இதனால ஹீப்ரு ஜனங்கள் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க, என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதுதான் நம்ம விஷயமே கண்டுபிடிக்கிறோம். என்ன தெரியுங்களா, ஆக்சுவலி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலன் யாருன்னா பிரதான ஆசிரியர் யாரு தெரியுங்களா? இல்லைங்க, அது இல்லைங்க. நான் சொல்றது ரியல் அப்போஸ்தலன், அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கு என்ன, அனுப்பப்பட்டவர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்பப்பட்டவங்க யாரு தெரியுங்களா? மோசே இல்லைங்களா? மோசே தான் அவங்க மைண்ட்ல இருக்கிறாங்க, தேவனால் அனுப்பப்பட்ட மோசே. ஞாபகம் இருக்குங்களா, நான் வந்து தேவன்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுவார், நம்ப மாட்டாங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் அடையாளம் காமிக்கும் போது நம்புவாங்க, ஓ ஆமா தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போ மோசே தான் அப்போஸ்தலன் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது யாரு தங்கள் மனசுல பெரிய ஆள் வச்சிருக்காங்கன்னா, ஆரோன் இல்லைங்களா? ஆரோன் அவர் பிரதான ஆசாரியன். இது மிக முக்கியமான விஷயம். அது மாத்திரமல்ல, இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்ன தெரியுங்களா, மோசே தேவனுடைய சார்பா நின்று பேசுவார் ஜனங்கள் கிட்ட, அது மோசேவுடைய வேலை. பட் பிரதான ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, அவர் ஜனங்கள் சார்பா இருந்து தேவன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார், பாவம் மன்னிப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் வாங்கி கொடுப்பார். த அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியன். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு அப்போஸ்தலா இருக்கிறாரு, பிரதான ஆசிரியனா இருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து ரெண்டு வேலை பாக்குறாரு. ஒண்ணு தேவன் சார்பா நம்ம கிட்ட, நம்ம சார்பா தேவன் கிட்ட அந்த பரிந்து பேசக்கூடிய விஷயம். அப்ப இப்படிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு அப்போஸ்தலனாகவும் பிரதான ஆசிரியனாக இருக்காரு. ஆனா ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க இயேசு கிறிஸ்துவ இந்த ரெண்டு வார்த்தை பேசுறாருன்னா, மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாலாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் நம்ம படிக்க போறோம் அங்க, அதுக்கப்புறம் ஆறாம் அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, யார பத்தம் பேசுவார்னா, இயேசு மோசையை விட பெரியவர், அதுக்கப்புறம் இயேசு ஆரோனை விட பெரியவர் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா, விளக்கமா காமிக்க போறார். அது மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் அங்க போ. ஆனா அதெல்லாம் விளக்கமா காமிக்கிறதுக்கு அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தலன், அதாவது தேவனால் அனுப்பப்பட்டவர், அதே சமயத்துல நம்முடைய பிரதான ஆசிரியன், நமக்காக தேவன் கிட்ட பரிந்து பேசுகிறவர். அப்போ இந்த அர்த்தம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப கர்த்தரை பத்தி ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஏன்னா இப்படி பேசினாதான் யாருக்கு புரியும், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க புரியும் இல்லைங்களா? ஆனா இதுல அநேக சத்தியங்கள் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க நமக்கு காண்பிக்கிறாரு. இதை குறிச்சு நாம தெளிவாக அங்க பாக்கலாம். அப்போ இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய அப்போஸ்தலன் மற்றும் பிரதான ஆசிரியன் சொல்லிட்டு முதலாம் வசனத்துல அவரை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு, இப்போ முதலாவது அப்போஸ்தலன் அதை நாம எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன் என்ன டாபிக் எடுக்கிறார், எடுத்து மோசே தேவனால் அனுப்பப்பட்டவர், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இயேசு கிறிஸ்து கூட தேவனால் அனுப்பப்பட்டவர் தான், ஆனா மோசையோட ஒரு பெரியவர் அப்படி என்ன பண்ணணும் பவுல் அதை நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிறதுக்கு இப்ப என்ன பண்றாருன்னா, அவரு மோசைய பத்தி சில வார்த்தைகள் அவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா, ரெண்டாம் வசனம் படி, ஆமா மோசைய வந்து நான் ஒத்துக்கிறேன், அவர் வந்து தேவனுடைய வீட்டுல எப்படி இருந்தார், உண்மையா இருந்தாரு. அதே போல இவர் கூட யாரு கர்த்தர் கூட தேவனுடைய வீட்டுல எப்படி இருக்காராமா, உண்மையா இருக்கிறாரு. அப்ப என்ன அது, என்ன தேவனுடைய வீடுன்னா என்ன, எந்த வீடு? மோசே வந்து தேவனுடைய வீட்டுல உண்மையா இருந்தாலாமா, இது எந்த வீடு தெரியுங்களா? ஆக்சுவலி பொதுவா பைபிள்ல தேவனுடைய வீடு எதை குறிக்குதுன்னா, யார் யாரெல்லாம் தேவனோடு உடன்படிக்கை உறவுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்களை குறிக்கிறாங்க, அது தேவனுடைய வீடு. உதாரணமா இஸ்ரேல் ஜனங்கள் நாயப்பரம உடன்படிக்கை உறவுக்குள்ள இருந்தாங்க, அவங்க வந்து இஸ்ரேல், அந்த வீடுல அந்த வீடு தான் குறிக்குது தேவனுடைய வீடு. அதே போல சுவிசேஷத்துல அவருடைய சரீரமாகிய சபை, அவங்க வந்து என்ன உடன்படிக்கையில் இருக்கிறாங்கன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கையின் உறவுக்குள்ள இருக்கிறதுனால இவங்க கூட தேவனுடைய வீடு தான். அதான் நமக்கு என்ன பேர், நீங்களே தேவனுடைய ஆலயம் வீடா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்துல ஒரு இன்னொரு வீடு இருக்குது, அது வந்து புதிய உடன்படிக்கின் உறவுக்குள்ள வரக்கூடிய உலகத்தின் ஜனங்களுடைய வீடு. ஆக மொத்த தேவனுடைய வீடு சொல்லும் போது ஜென்ரலா அது குறிக்குது உடன்படிக்கை உறவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள். அப்போ மோசே தேவனுடைய வீட்டுல எப்படி இருந்தாராமா, அவரு உண்மையான ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாராம், ஃப்ராடு கிடையாது, உண்மையா. நான் பாருங்க மோசே பத்தி நம்ம பைபிள் என்ன வாசிக்கிறோம் பாருங்க, உபாகமம் 34 அதிகாரம் எடுத்துக்கோ, அதுல 34 அதிகாரத்துல 10-11 வாசிக்கலாம். அந்த 10-11-12 அந்த அளவுக்கு மோசே தேவன் கிட்ட ரொம்ப உண்மையா இருந்தா சொல்லி இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 வசனத்துல என்ன பயன்படுத்துறாருன்னா, எண்ணாகமம் புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனத்தை அப்படியே எடுத்து அவர் 2 வசனத்துல கோட் பண்றாரு. ஒரு முறை நீங்க வாசிங்க எண்ணாகமம் 12:7. சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், என் தாசனாகிய மோசே அவனுடைய ஊழியக்காரன், அதே சமயத்துல அவன் ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவன், அவன் ஃப்ராட் கிடையாது என்று ரொம்ப அருமையா என்ன பண்றாருன்னு தேவன் சொல்றான். அப்போ மோசே பேர்பட்ட கணம் தேவனால் அங்க வாங்கப்பட்டிருக்கார். அதே போல இயேசு கிறிஸ்து கூட அவரு தேவன் முன்பாக உண்மை உள்ளவரா தான் இருக்கிறாரு. ஆனா இந்த வீடு எந்த வீடுன்னா தேவனுடைய வீடு சொல்லும் போது இங்க குறிக்குது, இது வந்து இந்த சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய உறவு. ஆபிரகாம் உடன்படிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய, அந்த வீட்டுல கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காராமா அவர் உண்மையா கூட இருக்கார் பாருங்க. யுதர் யுகத்துல அப்ப இருந்த வீட்டுக்கு மோசே உண்மையா இருந்தார், இப்ப இருக்கக்கூடிய சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய வீட்டுல வீட்டுக்கு கர்த்தர் கூட எப்படி இருக்காராமா உண்மையா இருக்கிறாரு. ஆனா இவரை விட இவரு எந்த வகையில பெரியவர், இப்ப என்ன பண்ணாத காம்பிக்கணும். ரெண்டு பேரும் உண்மை, தேவனுடைய வீட்டுல உண்மையா இருக்கிறாங்க. ஆனா எத எந்த எந்த காரியத்தை வச்சு மோசேயை விட இயேசு பெரியவர் காம்பிக்கணும், அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, ஒரு வீடை ரொம்ப பெரிய பாருங்க, இப்போ தாஜ்மஹால் கட்டுறாங்க, தாஜ்மஹால் பாத்துருக்கேன். ஆனா உண்மை தாஜ்மஹாலுக்கு மதிப்பு அதிகமா இல்ல தாஜ்மஹால் கட்டின ஷாஜகானுக்கு மதிப்பு ஜாஸ்தியா? ஆமா, அவர்தான் ஜாஸ்தி கணமே கிடைக்கும். அதே போலத்தான் ஒரு வீடை ஒருத்தன் கட்டுறானா, அந்த வீடு என்னதான் அழகா இருந்தாலும் பெரிய கனமுள்ளதா இருந்தாலும் அதிக மதிப்பு யாருக்கு இருக்கும்னா வீட்டை கட்டினவன் அப்படின்னா, ஏன்னா வீட்டுக்குரிய சொந்தக்காரருக்கு என்ன அதிக மதிப்பு இருக்கு. அதே போல தேவனுடைய வீட்டுக்கு வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வேலைக்காரங்க, இன்னொருத்தர் வீட்டுக்கு சொந்தமானம், அது ஒரு பையனா கூட இருக்கலாம், அந்த எஜமானுடைய குமாரன் கூட இருக்கலாம். குமாரன் யாருன்னா வீட்டுக்கு சொந்தக்கார் இல்லைங்களா? அப்போ ஒரு வீட், அதே போல தேவனுடைய வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒன்னு வேலைக்காரங்க, ஒன்னு குமாரன். வேலைக்காரருக்கு வீட்டு மேல எந்த ஒரு எந்த ஒரு உரிமை கிடையாது, ஆனா குமாரனுக்கு என்ன இருக்கு, தேவனுடைய வீட்டு மேல ஒரு அதிகாரம் அங்க இருக்கு, ஒரு உரிமை அங்க இருக்கு. அதே போல தேவனுடைய வீட்டுல மோசே எப்படி இருந்தா தெரியுமா, அவர் ஒரு ஊழியக்காரனா தான் இருந்தாரு. ஆனா இயேசு அப்படி கிடையாது, தேவனுடைய வீட்டுல எப்படி இருக்காருனா அவருடைய குமாரனாக அந்த வீட்டுக்கு மேல், வீட்டின் மேல் அதிகாரியாக இருக்கிறாரு அப்படி சொல்லி பேசுவார் பாருங்க. நீங்க 3 படுங்க. எப்படி எப்படின்னா அடுத்த வசனம் படுங்க. அப்போ மோசே என்னதான் இருந்தார்னா, தேவனுடைய வீட்டுல பணிவிடைக்காரன், அது என்ன பணிவிடைக்காரனா தெரியுமா, பொதுவா பணிவிடைக்காரங்களுக்கு வீட்டு மேல எந்த அதிகாரம் கிடையாது, எஜமான் ஒரு வேலை செய்ய சொன்னா அப்படியே செய்யணும், ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கவே கூடாது. தேவன் நோவா கிட்ட சொன்னார், போய் கப்பலை கட்டி. ஏன் கேட்டாரு கேட்க இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பழைய ஏற்பாட்டுல முற்பிதாக்களுக்கு தேவன் ஒவ்வொரு முறை கட்டளை கொடுப்பாரு, ஒரு ஏன் கேட்க மாட்டான். இன்னும் மிக முக்கியமா ஓசியா கேள்விப்பட்டீங்களா? அவரு போய் யார் கல்யாணம் பண்ண சொல்லுவாருனா, தேவன் போய் ஒரு வேசி ஸ்திரியை பார்த்து போய் கல்யாணம் பண்ணிக்கோ. கேட்டாரா ஏன் கேட்கல? என்னன்னா தேவனுடைய வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் விஷயம். ஆனா எல்லா வேலைக்காரங்களை விட சீஃப் சர்வன்ட் யாரு? இங்க பழைய ஏற்பாட்டுல யாருன்னா மோசனா, எல்லா வேலைக்காரர் ஓசியா இருக்கிறாரு, மல்கியா ரேமி எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தோட சீஃப் யாருன்னா மோசஸ் இல்லையா? சோதான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப தேவனுடைய வீட்டுல மோசே எப்படி இருந்தாராமா படிங்கிறது அந்த வசனத்தை மீண்டும் ஆக வீட்டில் உண்மை உள்ளவனாக ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் என்று பார்க்கிறான். ஆனா பட் கிறிஸ்து இயேசு பத்தி பார்க்கும் போது என்ன கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? அவர் பத்தி அடுத்த வசனம் படி, அவர் வந்து வீட்டுக்குள்ள, இவர் இங்க வார்த்தை என்ன வருது, வீட்டுக்கு மேற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். ஆமா, சோ வீட்டுக்கு மேல அதிகாரி. ஏன்னா இவர் யாருடைய குமாரனா? தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால இவர் மோசே விட பெரியவர், ஊழியக்காரனை விட குமாரனுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்ப இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம், தேவனுடைய வீட்டுல இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால அவர் பாத்தீங்கன்னா அவர் மோசே விட பெரியவராக அங்க இருக்கிறாரு அப்படின்னா நினைச்சு பாருங்க. இப்பேற்பட்ட தேவனி வீட்டுல மேற்பட்டவர், தேவனி வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்கள் நாம, அவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? உண்மையிலே நம்ம வந்த நாம, அவரை ஏற்று அவர் நம்பி வந்திருக்கோம் பாத்தீங்களா? வந்த நாம அவர் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்தாரு, எந்த அழைப்புக்குள்ள நம்ம அவர் மூலமா வந்திருக்கிறோம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதன் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், பெருமையா நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் நீங்க கூட என்ன ஆயிடுவீங்க தெரியுங்களா? அப்பேற்பட்ட தேவனுடைய வீடாவே ஆயிருவீங்க. சொல்ல நீங்க அந்த வசனம் படிங்க, தமிழ்ல ஆறாம் வசனம் படிங்க. நாமே அவருடைய வீடாயிருவோம். அப்போ அவருடைய வீடாயிருவோம்னா நாம கூட பழைய ஏற்பாட்டு இஸ்ரேல் மாதிரி வேலைக்காரங்களா கிடையாது. நாம கூட எப்படி ஆயிருவோம்னா கத்தரை போல புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய குமாரர்களாக ஆயிருவோம் சொல்றோம். அப்ப இப்பேற்பட்ட கணம் நம்ம கிடைக்கணும்னா அப்போ போல அதே சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கும்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை என்னன்னா, நான் பரமழைப்பின் பங்காளி என்ற ஒரு விஷயத்தின் மேல தமிழ் வார்த்தை தைரியம் மேன்மை பாராட்டல். இந்த வார்த்தை வருது இல்லைங்களா, அந்த தைரியம் மேன்மை பாராட்டல் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன சொல்லி கண்டுபிடிக்கும் போது பாருங்க, அது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம படிக்கிறோம்னா, இஃப் வி ஹோல்ட் ஃபாஸ்ட் தி கான்பிடன்ஸ் அண்ட் தி ரிஜாய்சிங் ஆஃப் Rejoicing என்ற வார்த்தை அப்படின்னா தமிழ்ல இங்க மேன்மை பாராட்டல் வருது இல்லைங்களா, ஆனா அங்க இங்கிலீஷ்னால ரிஜாய்சிங் அப்படின்னா அது என்ன சொல்லலாம், ரொம்ப குதூகலமா இருக்கும், மகிழ்ச்சி, ரொம்ப ஒரு மேன்மை பாராட்டக்கூடிய விஷயம், சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டக்கூடிய விஷயம். என்ன இல்ல, நான் இந்த ஒரு அழைப்புல இருக்கேன், நான் ஒரு பரம அழைப்புல இருக்கிறேன், தேவனுடைய வீடா நான் இருக்கிறேன் சொல்லி யார் யாரெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்களோ அது மாத்திரமல்ல யார் யாரெல்லாம் அந்த ஒரு மேன்மை பாராட்டல் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும். என்ன ஃபீல் ஆகும்னா, நான் இப்போ இந்த பூமியில என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியுமா, நான் பரலோகத்தின் பங்காளிகள். அந்த ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு ரொம்ப ஒரு பெருமை, அந்த கணம், அந்த விஷயமானது நமக்கு இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. அது இருந்தா தான் நாமே அவருடைய வீடாக இருப்போம், அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். ஆகியோர் அந்த வீடாக அதை விட்டு போட்டு என்ன கேர்லெஸ்ஸா லைஃப் எப்பவும் போல போயிட்டு இருந்துச்சுன்னா, உலகத்தார மாதிரி சும்மா சர்வசாதாரணமா போயிட்டு இருந்துச்சுன்னா அதை குறிக்குது. உங்க வாழ்க்கை எப்படி ஆசிரியங்களா, சில நேரங்கள் பாத்தீங்கன்னா லைட் எரியும் பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்கும் போட்ட உடனே, கொஞ்சம் பவர் கரண்ட் பவர் கம்மியா வரும்போது என்ன தெரியுமா, லைட் அப்ப லைட் டிம் ஆகும் பாத்தீங்களா. அதான் அப்ப அந்த பிரைட்னஸ், அந்த என்ன பிரைட்னஸ், நான் இருக்கக்கூடிய அழைப்பு, வந்திருக்கக்கூடிய அழைப்பு, நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா அப்படின்னு நமக்கு என்ன இருக்குமாமா, அந்த பிரைட்னஸ் இருக்கணுமாமா, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணுமாமா. இது இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ நீங்க என்ன ஒரு பலிஞ்சியும் பண்ணாலும் எந்த ஒரு விஷயமே இல்ல. ஒரு பலிஞ்சியும் பண்ணாத எப்படி பண்ணும், ஒரு பிரைட்னஸ் ஓட பண்ணுமா இல்லைங்க. அத அந்த பாயிண்ட் ஆஃப் போஸ்ட் போல் பேசிட்டு இருக்காரு. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு மேமை பாராட்டல் நிச்சயமாக அங்க இருக்கணும். அது முடிவு பரிந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், நாமே அப்பேற்பட்ட அவருடைய அங்க வீடாக இருப்போம் என்று அப்போஸ் நாய்க்க போல் சொல்லிடா. சரி, இதெல்லாம் இல்ல, உங்களுக்குள்ள லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், நம்பிக்கையில கொஞ்சம் குறைவு இருக்கு, அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்பிக்கை எல்லாம் போயிட்டு, ஆனா உடம்படிக்கு சர்ச்சுக்கு வரோம் போறோம் எல்லாம் பண்றோம், பலி கூட பண்றோம், ஆனா பண்றது எல்லாமே கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் பிரகாசமா பண்ணல, ஒரு உற்சாகமா இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரக்கூடிய தண்டனை பத்தி பார்க்கலாம் இல்லைங்களா. இனிமேல் தான் பேசுறாரு வசனம் 7-19 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் இந்த சின்ன விஷயத்துல நீங்க மேன்மை போராட்டல் இல்லைனா மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்க வரும் சொல்றாரு. என்ன தண்டனையா இருக்கும் இதை நாம கண்டுபிடிக்கும் போது, அதை குறிச்சு அப்போஸ் நாயக பவுல் அவரு 7 அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப நீங்க படிங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமா, ஆக்சுவலி பரிசுத்த ஆவி ஆனவர் வரக்கூடாது, பரிசுத்த ஆவிங்க. சோதனை உங்களுக்கு தெரியலங்க, சில மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து அவங்க ரொம்ப மரியாதை செலுத்துற வண்ணமாக ஆனவர் அங்க போட்டாங்க. மனுஷர்கள் பழைய ஏற்பாட்டுல ஏவப்பட்டு பேசிருக்கிறான். அப்படி யார் பேசிருக்காங்க தெரியுமா, அப்படி சொல்லி சங்கீதம் 95 சங்கீதத்தை அங்கிருந்து ஒரு சில வசனங்களை எடுத்து காமிக்கிறார். சங்கீதம் 95 நீங்க எடுத்துக்கோங்க, 95 சங்கீதத்துல வசனம் 7-11 வரைக்கும் வசனங்களை அப்படியே எடுத்துட்டு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பேசுறார் பாருங்க, நீங்க படிங்க.
அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்களுக்குள்ள ஆடுகளும் ஆடுகளும் தாமே.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி சோதனையின் நாளில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தார். இதுவரைக்கும் என்ன பண்றாரு, இந்த பாயிண்ட் தான் அப்போஸ் நாயக பவுல் இங்க வந்துறாரு. இப்ப நீங்க இங்க வந்துருங்க, எபிரேயர் புஸ்தகம் வந்துருங்க. இங்க 7-9 வரைக்கும் அவர் இந்த விஷயங்கள் குறித்து அவர் பேசிட்டு வராரு. இப்ப நாம இத பத்தி சில விஷயங்கள் பாடத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவி சொல்லுகிறபடினா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த வசனம் பரிசுத்தாவினால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா எச்சரிப்பாய்க்கலாம், கவனிக்கலைனா ஒரு லாஸ் ஒரு இழப்பு கண்டிப்பா ஏற்படும். தேவனுடைய ஆவினால ஏவப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா எதை குறிக்குது, கண்டுபிடிக்கலாம். சோ இன்னைக்கு நீங்க அவருடைய சத்தம்னா இது என்றைக்கு பத்தி இது நமக்கு பாக்கலாம், கடைசியில பாக்கலாம். சோ அப்போ இன்றைக்கு நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு சான்ஸ் வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க சரியா பண்ணீங்கன்னா பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல சோதனை நாளில் என்ன பண்ணாங்க தெரியுமா இஸ்ரேல் ஜனங்கள், தேவனை என்ன பண்ணாங்களாமா, சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீர்கள். இது மிக முக்கியமான வார்த்தை. இந்த இருதயம் கடினப்படுத்துறதுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன 9 படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க பிதாக்கள் என்ன பண்ணாங்களாமா, தேவனை என்ன பண்ணாங்களாமா, டெஸ்ட் பண்றாங்க. பொதுவா யாரும் டெஸ்ட் பண்ணும், தேவன் தான் டெஸ்ட் பண்ணும் நம்மைய. ஆனா தைரியம் பாரு, இவங்க போயிட்டு தேவனே என்ன பண்றாங்களாமா, டெஸ்ட் பண்ணாங்களாமா. இப்ப கண்டுபிடிக்கலாம் என்ன டெஸ்ட் பண்ணாங்க சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாமா, தேவனே போயிட்டு பரிச்சை பார்த்தாங்களாம். பரிச்சை பார்த்தாங்களாமா, அப்போ அதுக்கப்புறம் அந்த க்ஷணங்கள் தங்கள் இருதயத்துல கடினமாயிட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கிறோம். இப்ப முதலாவது இருதய கடினம்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். இருதய கடினம் அதுனா இருதய கடினம், அப்போ நம்முடைய ஹார்ட் மசில்ஸ் இல்லைங்க, ஹார்ட் மசில் இருதய தசைகள் அது வந்து கடினமாயிச்சாம் அப்படி சொல்ற. இது இந்த வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த வார்த்தையுடைய அந்த வார்த்தையிலிருந்து ஒரு நோயுடைய பேர் வருது அந்த வார்த்தையில. அந்த வார்த்தை இங்க பயன்படுத்திருக்கிறாங்க. அது நீங்க மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க, அது என்னன்னா ஸ்க்ளீரோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்க்ளீரோசிஸ் என்ற வார்த்தை, அதாவது ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் ஒரு மெடிக்கல் நோய், அது ஒரு நோய் ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ். அது என்னன்னா அந்த ஆர்டீரியஸ்னா அந்த நரம்பு இருக்குங்க, நரம்பு ரத்த குழாய்கள், அது வந்து அது ரொம்ப டைட் ஆயிருமாம், ரொம்ப கடினமாயிரும் அந்த சதையெல்லாம், அந்த அந்த ரொம்ப இதாயிருமாம், டைட் ஆயிருமாம், ரொம்ப கடினமாயிருமாம், அப்படி ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்காமா. ஆனா இங்க வந்து தேவன் சொல்லக்கூடிய இருதய கடினம் என்ற வார்த்தை அது என்ன வார்த்தைன்னா அது ஆர்டரிஸ் கிடையாது, ரத்த குழாய்கள் கிடையாது, இது இருதயம், அதாவது கொரோனரி ஸ்க்ளீரோசிஸ். கொரோனரினா ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அது ஒரு சில டிசீஸ், அதாவது நீங்க ஒரு சில நோய்கள் பத்தி நீங்க ஒருவேளை நீங்க வாய்ப்பு இருந்து படி, இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கொரோனரி டிசீஸ் சொல்லுவாங்க. அப்போ கொரோனரி ஸ்க்ளியோசிஸ்னா இருதயம் வந்து கடினமாயிடுச்சாம், அது இந்த நோய் வந்துச்சுன்னா இருதயம் வந்து ரொம்ப அந்த தசைகள் வந்து ரொம்ப இறுக்கமாயிடும். இறுக்கமாச்சுன்னா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? என்ன ப்ராப்ளம் ஆகும்? இருதய தசை ரொம்ப கடினமாச்சுன்னா அது என்ன பண்ண முடியாது? ஈஸியானாகாதாமா, அந்த பம்ப் ஆகாது. அப்படி பம்ப் ஆகலைனா பிளட் வந்து எங்க போகாதுன்னா எல்லா உறுப்புகளுக்கும் அங்க போகாது, அப்போ ஆக்சிஜன் சப்ளை ஸ்டாப் ஆயிடும். அப்ப இதனால என்ன மரணம் கூட அங்க வரும். இந்த ஒரு விஷயத்தை மையமா வச்சு இதை யார் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, சோதனையினாலில், அதாவது 40 வருஷம் என்ன பண்ணாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள், தேவனை கடினப்படுத்தினாங்களாம், தங்கள் இதயத்தை கடினப்படுத்தினாங்களாமா, எப்படின்னா தேவனை பரிச்சை பார்க்கறதின் மூலமாகவும். இப்ப கண்டுபிடிக்கலாம் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த 40 வருஷத்துல தேவன் அவளை எப்படிலாம் பார்த்தார். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு வார்த்தை ஒரு வருது தமிழ்ல வார்த்தை, என்ன வார்த்தை வருதுன்னா ஆரோசித்து என்ற வார்த்தை வருதுதா தமிழ்ல. 10 வசனம் படிங்க. நான் அந்த சந்ததியை ஆரோசித்து, அதனால ஆரோசித்துன்னு என்ன அர்த்தம் கெஸ் பண்ண, ஆரோசித்து அந்த தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சில நேரம் இப்படி தமிழ் வார்த்தைகள் போட்டு நம்மளே குழப்பிடுறேன். என்ன வார்த்தை? கோபம் என்ற வார்த்தை. நான் அவர்களை அவங்க மேல கோபம் ஆயிட்டு, அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்காங்க தேவன கோபப்படுத்திருக்கிறாங்க. அப்பாரு கண்டுபிடிக்கலாம் என்னென்னலாம் கோபம் பண்ணாங்க பார்க்கும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பினாங்க, கிளம்பி எத்தனை வருஷத்துக்குள்ள அவனால இந்த கனான் தேசத்துக்குள்ள போக முடியும்? 1 வருஷத்துக்குள்ள அவங்க நினைச்சா போயிருக்கலாம், ஆனா இந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க எத்தனை முறை தப்பு பண்ணாங்க தெரியுங்களா? இந்த 1 வருஷத்துக்குள்ள எத்தனை முறை தேவனை பரிச்சை பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க? அப்படி பார்த்தோம்னா பைபிள்ல நம்ம ரெக்கார்ட் கண்டுபிடிக்கிறோம் 10 முறையா. சோ டோட்டலா 10 முறை பயங்கரமா என்ன பண்ணிக்காங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்காங்க. 1 வருஷத்துக்குள்ள 10 முறை பண்ணிருக்காங்க. அதுக்கு சில நான் வசனம் நான் வாயில சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம், நீங்க வீட்டுல போய் படிங்க. யாத்திராகமம் 5:21, யாத்திராகமம் 14:11, யாத்திராகமம் 15:24, யாத்திராகமம் 16:2, யாத்திராகமம் 17:2-3, யாத்திராகமம் 32:1, எண்ணாகமம் 11:1, அதே எண்ணாகமம் 11:4, அதுக்கப்புறம் எண்ணாகமம் 12:1, கடைசியா கடைசி டெஸ்ட் எண்ணாகமம் 14:2. சோ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இவர்கள் 10 முறை தேவன் என்ன பண்ணாங்களாமா, பரீட்சை பண்ணி பார்த்தாங்க. ஆனா தேவன் 9 முறை என்ன பண்ணுவாராமா, சரி போனா போட்டு கிருப பண்ணிடுவார். ஆனா 10வது முறை ஒரு மிக முக்கியமா ஒரு மிஸ்டேக் பண்ணான். அங்கதான் தேவனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ரொம்ப கோபம் ஆயிட்டு ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார் பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் அந்த 11:1 படி, என்னுடைய இளைப்பாறுதலில் இந்த ஆணையிட்டேன். இந்த வார்த்தை எப்ப நடக்குதுன்னா, ஒரு வருஷம் கிளம்பி அவங்க எங்க வந்துருவாங்கன்னா, அந்த 10வது முறை பரிசை பண்ணுவாங்க. அப்பதான் தேவனுக்கு ரொம்ப கோபமாயிட்டு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். நீங்க என்னுடைய இளைப்பாறுதல பிரவேசிக்கவே மாட்டேங்க சொல்லி கொடுத்துருவார். இப்ப கண்டுபிடிக்கலாம் அந்த 10வது டெஸ்ட் என்ன சொல்லி பார்க்கலாம். என்ன தெரியுங்களா, 10வது டெஸ்ட் கடைசி டேம்னா, காதேஸ் பர்னியாக்கு வந்துருவாங்க. காதேஸ் பர்னியாக்கு வந்து அங்கதான் தேவன் மோசே மூலமாக என்ன சொல்லுவார்னா, நீ போயிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு தலைவர் என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, போயிட்டு ஊரை போய் என்ன பண்ணுங்க, 40 நாள் போய் என்ன பண்ணுங்க, போயிட்டு சுத்தி பார்த்து வாங்க சொல்லி அனுப்புவார். சோ அந்த 12 பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு 40 நாள் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. வரும்போது அப்பதான் பாருங்க, அதுல 10 பேர் ஜனங்களுக்கு முன்னாடி ரிசல்ட் சொல்லுவாங்க. பாண்டு பேர்ல 10 பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த ஊர் சூப்பரான ஊருப்பா, அந்த நீ சொன்ன மாதிரியே பாலும் தேனும் பாருங்க, நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் பாருங்க அப்படி சொல்லி திராட்சை கொலைகளை காண்போம். ரொம்ப ஆகா ஓகன் பேசிக்கிட்டு கட்ட சில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்மளால போக முடியாது, அதெல்லாம் போக முடியாது அப்படி சொல்லிடுவாங்க. அப்பதான் பாருங்க, அந்த நியூஸ் கேட்ட உடனே ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, ஓ ஆரம்பிச்சிருவாங்க, நைட்டு முழுக்க அழுத்திட்டு இருப்பாங்களா இந்த நியூஸ் கேட்டு. அதுக்கப்புறம் யோசுவா காலை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு, என்ன ஜனங்களை இப்படி பேசுறீங்க, தேவன் நம்ம மேல பிரியமா இருக்காரு, நீங்க ஏன் அப்படி அவிசுவாசம் நினைக்கிறேன், கண்டிப்பா தேவன் அந்த ஜன அந்த ஜனங்களை துரத்தி விட்டு நம்மளைய அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க பண்ணுவாரு அப்படி சொல்லி யோசுவா காலை சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நம்பவே மாட்டேன், அதெல்லாம் முடியாது, ஏன் எங்களை வந்து இவ்வளவு தேவன் குடும்பப்படுத்துறாரு, நாங்க பேசாம எகிப்தில சுத்திருக்கலாம், இல்லைனா வண்ணாந்து சுத்திருக்கலாம், அதை விட்டு போட்டு இங்க வந்து அவங்க கையில கோபத்தில் நீங்க என்னுடைய இளைப்பாறுதல பிரவேசிக்கவே மாட்டீங்க அப்படி சொல்லி அந்த டைம்ல தான் தேவனுக்கு கோபம் ஆயிட்டு என்ன சொல்லுவார்னா, நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்களோ நீங்க யாரும் அங்க போக மாட்டீங்க. ஆக்சுவலி இந்த இளைப்பாறுதல் என்ன இளைப்பாறுதலா, இந்த இளைப்பாறுதல் இந்த இடத்துல கானானுக்குள்ள போறது ஞாபகம் இருக்குங்களா, தேவன் கூப்பிடும் போது நீங்க போகக்கூடிய கானான் என்ன மாதிரி கானான் தெரியுமா அப்படி சொல்லி சொல்லுவாரு பாருங்க. உபாகமும் எடுத்துக்கோங்க, உபாகமம் 12:7-10 படி, உபாகம் 12:7-10.
அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. இங்கே இந்நாளில் நாம் அவரவர் தங்கள் பாதைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக.
உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலில் மனசு கண்டிப்பா அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொழுதை போயிட்டு இந்த ஜனங்கள் போயிட்டு தேவனை பரிசு பார்ப்பாங்க, டெஸ்ட் அப்படியே கேக் பண்ண தேவனுக்கு ரொம்ப ஆரோசியமாச்சு, ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அப்பதான் சொல்றாரு, நீ இந்த ஒரு அவநம்பிக்கையில இருக்கிறீங்க, நீ போகவே மாட்டேங்க அப்படி சொல்லி அவர் தேவன் கோபத்துல ஆணையிட்டாரு. அதனால சகோதர சகோதரிகளே, இப்படி எல்லாம் பல ஏற்பாட்டும் நடந்திருக்கு. இது பரிசுத்தாவி மூலமா எழப்பட்டு சங்கீதக்காரன் பேசியிருக்கார். அதனால இப்பதான் நமக்கு பாடம் வராரு, நீங்க எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன பாடம்னா பாரு, வசனம் 12
படு.
உங்களுக்குள்ள என்ன இருதயம் வந்துடக்கூடாதுன்னா, அவிசுவாசமான இருதயம் வந்துடக்கூடாதான். இந்த பரமாலயத்துக்கு நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க, வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் போய்வோமா பிரதர் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதாமா, இந்த ஒரு இருதயம் வந்துடக்கூடாதான். ஏன்னா அவருக்கு வந்துச்சு, என்ன சொன்ன 10 பேர் வந்தான் ஆகோகோன்னு, அதுக்கப்புறம் முடியான்ட்டான். நாம கூட என்ன பண்ணுவோம் சில நேரங்கள்ல அதே மாதிரி சம்டைம்ஸ் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சில சண்டேல சில ஞாயிற்றுக்கிழமையில சில கன்வென்ஷன்ல எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஜெக்ட் சூப்பரா இருந்துச்சுங்களா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப உதவியா இருந்துச்சு, விசுவாசத்துக்கு வளர்வதற்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு சொல்லிட்டு உங்களுக்குள் இராத படிக்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். அது மாத்திரமல்ல, உங்கள் ஒருவனாயிரம் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத படிக்க என்ன பண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா. அது என்ன பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போறது, இந்த இறுதிய கடினம் என்ன தெரியுங்களா, பொதுவா இறுதிய கடினம்னா அது வந்து ஒரே நாள் நடக்கதான், ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லையாமா. அந்த இறுதிய கடினம்னா அதுக்கு அந்த கடினம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமாமா. இது ஆவிக்குரிய இறுதிய கடினம் என்னன்னா, இதுக்கு உதாரணம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் ஒரு பாவம் பண்றாருன்னா ஆரம்பத்துல அவர் இறுதியம் என்ன பண்ணுறீங்களா, உள்ள சத்தியம் இருக்கிறதுனால அந்த பாவம் செய்யறதுக்கு மனசு வராது, அது வெறுக்கும், அதை விட்டு விலகி போறதுக்கு முயற்சி எடுக்கும். ஆனா சாத்தன் என்ன பண்ணுவாங்க, நல்ல தந்திரமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் செய்ய வச்சிருவான். செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் மனசு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் யோ பண்ணிட்டோமே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வழக்கம் போல தேவன்கிட்ட இருந்து கிருபை கிடைக்கும், தேவன் தண்டிக்க மாட்டாரு, கிருபை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சாத்தன் என்ன பண்ணுவானா, அந்த பாவம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை அனுமதிச்சிருவான். அனுமதிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஐயோ தப்பு தெரியும் ஆனா சரி பண்ணிடலாம் சொல்லி பண்ணிடும். பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்ட ஐயோ நம்ம தேவன் தண்டிக்க போறாரு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா தண்டிக்க மாட்டார். அப்படியே போக 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 என்ன தெரியுங்களா, ஒரு டைம்ல சரி பார பாத்துக்கலாம் அந்த மாதிரி என்னன்னா அந்த மைண்ட் போயிடும், அந்த இருதயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஆயிரும். இதே விஷயம் நம்ம யார்கிட்ட பாக்கலாம் தெரியுமா, இந்த சம்பவம் ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா ஒருத்தருக்கு நடந்துச்சு, யாருன்னா யூதாஸ் கேரியா அப்படின்னா. ஆக்சுவலி யூதாஸ் பத்தி பார்க்கும் போது நம்ம பைபிள் எங்க படிக்கிறோம்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தன் உள்ள பூந்துட்டான், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சாத்தன் உள்ளக்குள்ள பூந்துட்டான், அன்னிலிருந்து வேலை ஆரம்பிச்சிருக்கான், உடனே எல்லாம் போய் காசு கொடுத்து காட்டி கொடுக்க அந்த அளவுக்கு தைரியம் வந்துருக்குன்னு என்ன அர்த்தம், இறுதியம் அந்த அளவுக்கு ஹார்ட் ஆயிட்டு. அந்த ஹார்ட் ஆகிறதுக்கு சாத்தான் பல தந்திரங்களை பண்ணிருக்கிறான். ஆனா யூதாஸ் காரியத் கூட அப்படியே இடம் கொடுத்து இடம் கொடுத்து அந்த துணிகரத்துக்கு அங்க போயிட்டு கடைசியில என்ன மைண்ட் கொண்டார்னா சரி ஒரு பாத்துக்கலாம் அந்த மாதிரி போயிட்டு. அதே போல ஒருவேளை யாராவது நம்ம ஒருவர் சில பாவங்கள்ல இந்த மாதிரி விஷயத்துல இறுதிய கடினம் வராத படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இறுதிய கடினம் ரொம்ப வந்துச்சு. ஒரு முறை தப்பு பண்ணாங்க, அதுக்கப்புறம் தேவன் கிருப காமிப்பா. ஒன்பது முறை என்ன பண்ணுவாரா தேவன கிருப காமிப்பா, ஒன்பது முறை தப்பு பண்ணுவாங்க கிருப காமிப்பா. அப்பதான் புத்தி வரல, பத்தாவது முறையும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இறுதிய கடினத்துல போய் சொல்லும் போதான் தேவனுக்கு ரொம்ப கோபமாயிட்டு நீங்க என்னுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கவே மாட்டீங்க. சோ இது நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த நாட்கள்ல இந்த பரமழைப்புக்கு வந்த நாம இந்த இறுதிய கடினம் மராதப்படிக்கு ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். இது தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தான் பயணம் பண்ணும். ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையும் இறுதிய கடினம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையும் இறுதிய கடினம். ஒரு சில பேருக்கு பாவமா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஃபேமிலியா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஆபீஸா இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடத்துல என்னங்க ஒவ்வொரு வகையான குணங்கள்ல ஒவ்வொரு வகையான கெட்ட கேரக்டர்ல இறுதிய கடினம் இருக்கும். ஆனா ரொம்ப எச்சரிக்கையாயிட்டு நம்ம தேவனுக்கு முன்பாக இறுதிய கடினம் ஆயிட்டு போகாத படிக்கு ரொம்பவே அந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது அதுக்கப்புறம் என்ன சொல்ல பாருங்க, இங்க படிங்க ஆறாம் இங்க எபிரேயர்ல படிங்க. சரி அதுக்கப்புறம்
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது.
அந்த முறுமுறுக்கிற வார்த்தை வருதுங்களா, முறுமுறு அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தாங்களா, இந்த வார்த்தை வரல. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப முறுமுறுத்தாங்க. என்ன மாதிரி முறுமுறுத்தாங்கன்னா எனக்கு சாப்பாடு இல்லை அது இல்லை முறுமுறுத்தாங்க. அதே போல இந்த நாட்கள் கூட நாம கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தருக்காக நாம அர்ப்பணிக்கப்பட்ட போது இனிமே எல்லாம் நம்ம லைஃப் எல்லாம் தேவனுடைய கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பூமிக்குரிய விஷயங்களுக்காக நாம் அதிகமாக டைம் கொடுத்து பூமிக்குரிய விஷயங்களுக்காக எனக்கு அது இல்லையே இது இருந்தா நல்லா இருக்குமே அந்த மாதிரி சொன்னாலும் கூட அது பேரு தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறது. முன்பாக அருவறுப்பான காரியமா இருக்குது. ஆனா தேவன் பார்க்கிறார், ஒரு லிமிட் இருக்குது. தேவன் நிறைய பாருங்க, நம்ம உடம்படிக்க பண்ண நாளுக்கு எத்தனை முறை நம்ம இறுதிய கடினத்தில் தவறு பண்ணிருப்போம், எத்தனை முறை முறுமுறுத்திருப்போம், எத்தனை முறை நம்ம தேவனை பரிச்சை பண்ணிருப்போம். ஆனா தேவன் கிருபையை காமிச்சிட்டு வர்றார். ஆனா இந்த கிருபையை நம்ம என்ன பண்ணிக்கூடாதுன்னா அதை நம்ம ரொம்ப தவறான முறையில தீமையான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அதுதான் தேவனை கோபப்படுத்துமாமா, ரொம்ப கோபப்படுத்துமாமா. அதை தேவன் கோபப்படுத்திருச்சு, அப்பதான் தேவன் ரொம்ப கோபத்துல முடிவெடுத்தாரு. இவங்க ஒருத்தனுக்கு என்ன வேண்டாம் அந்த இலைப்பாறுதல கணனுக்குள்ள போக மாட்டான்னு சொல்லி சொல்லிட்டு இப்பதான் அப்போ சொன்னாங்க பவுல் 14 வசனம் பாருங்க. 14 வசனம் உடன்படிக்கை பண்ணும் போது நீங்க எப்படி என்ன நம்பிக்கையில வந்தேன், உடன்படிக்கை பண்ணி வந்தேன், நான் உடன்படிக்கை பண்ணினா அந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் தியாகம் பண்ணினா நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நம்பிக்கையில வந்த மாதிரி. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்பிக்கையை நீங்க இழந்தீங்கன்னா அது ரொம்ப அபாயமாயிரும். ஆனா இந்த அப்போ சொன்னாங்க நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, யார பத்தி பேசிட்டு இஸ்ரேல், இங்க இஸ்ரேல். நான் இஸ்ரேல் சொன்னாங்க ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சப்ஜெக்ட கேட்டு வந்தான், நம்பிக்கையில வந்தான். ஆனா பாதியில ஆயிட்டாங்க, பாதியில அந்த நம்பிக்கைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தான் சொல்றாரு, நம் ஆரம்பத்திலே கொண்டு நம்பிக்கையை முடிவு பெறி இந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகி கிறிஸ்துவனிடத்து பங்குள்ளதா இருப்போம் அப்படி சொல்லிட்டு மீண்டுமாக 15 வசனத்துல சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்டேங்கன்னா. இன்று குறிக்குது, இது பர்டிகுலரா இன்று என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகம். அப்போ சுவிசேஷ யுகத்தம் இன்றைக்கு கேட்டீங்கன்னா, நேத்தி அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா அதனால இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா அவரு என்ன தெரியுங்களா என்னன்னா, ஒரு சமயத்துல ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், சில வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் யாருங்க ஒபாமா, போன முறை அவரு இருந்தா இல்லைங்களா அதிபரா, அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவருக்கு வேலை வாங்கி தருவதாக அவருக்கு ஒரு நியூஸ் போயிருக்கு. அப்போ சமயத்துல ஒபாமா என்ன பண்ணிருக்காருன்னா அவரு கால் பண்ணிருக்காரு. கால் பண்ணிட்டு இருக்கும்போது சார் நாங்க வந்து வெள்ளை மாளிகையில இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவர் போன் எடுத்துட்டு வெள்ளை மாளிகா வெள்ளை மாளிகையா சரி யாரோ நம்மளே நக்கல் பண்றாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா வெள்ளை மாளிகையில இருந்து கால் பண்றாங்கன்னா என்ன அது எப்படி இருக்கு? ஒண்ணுமில்ல, நமக்கு போன் வருது, போன் நான் வந்து டெல்லியில இருந்து பேசுறேன், அந்த பாராளுமன்றத்துல இருந்து பேசுறேன்னா எப்படி இருக்கு? உண்மையில சிரிப்பு வரும், என்ன கிண்டல் பண்றாங்க நினைப்பீங்களா? அது மாதிரி இவர் நினைச்சிருக்காரு. அதே போல ஒபாமா என்ன பண்ணிருக்காரு, அவருடைய அவருடைய ஆபீஸ்ல இருந்து 6 முறை கால் போயிருக்குது, அவரு சரியா கவனிக்கல, அசட்டே நினைச்சிட்டு விட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் இவர் ரெண்டு பேர் மீட் பண்ணிருக்காங்க. அப்போ கேட்டுக்காங்க, ஏன் சார் வேலை வாங்கி தரேன் சொன்னீங்க, அது ஒரு கால் பண்ணலையா அப்படி கேட்கும்போது, என்னப்பா நான் 6 முறை என்ன பண்ணேன் உனக்கு கால் பண்ணேன், அப்பெல்லாம் உனக்கு புத்தி வரலையா, நீ அசட்டியா நினைச்சிட்டியே அப்படி சொல்லி சொன்னாராம். இது ஒரு சின்ன உதாரணம். எதுக்குன்னா அதே போலதான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீங்களா? எவருடைய சத்தம்னா தேவனுடைய சத்தம். சோ தேவனுடைய வார்னிங் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நிச்சயமாக நமக்கு தேவன் வச்சிருக்கார் ஒரு மாபெரும் நிலைப்பாறுதல், அது பரலோகத்தின் நிலைப்பாறுதல், அப்பேற்பட்ட இளைப்பாறுதலுக்குள்ள வந்திருக்கிறோம். அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்கள மாதிரி நீங்க இருக்கவே கூடாது. ஏன்னா வனாந்திரத்துல தேவனை கோபம் ஊட்டினாங்க, அப்படி கோபம் ஊட்டும் போது தங்கள் இறுதியை கடினப்படுத்தினாங்க. சோ நீங்க கூட அப்படி கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. கோபம் யாரு? மோசேயிலிருந்து, மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். எத்தனை பேர் தெரியுங்களா? எத்தனை பேர் புறப்பட்டாங்க மோசேயினால் எகிப்திலிருந்து? 600,000 புருஷர்களா? 600,000 புருஷர்கள் மாத்திரம். அதுக்கப்புறம் மனைவி எத்தனை பேர் பாத்துக்கோ? டோட்டலா 12 லாக்ஸ் குழந்தைய விட்டு என்ன குழந்தைக பிரவேசிட்டாங்க புருஷர்களே. ஒருத்தரையும் 600,000 பேர் ஒருத்தர் கூட என்ன பண்ணாமா பண்ணாந்த அந்த இலைப்பாதுக்குள்ள போல எல்லாருடைய டெட் பாடிஸ் எங்க இருந்துச்சாமா அந்த டிராவல் பண்ணும்போது விழுந்துச்சு. ஆனா 2 பேர் மாத்திரம் தான் உள்ள போனாங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை கோபப்படுத்தினார்? யாரை? ஓகே,
அவர்களுடைய சமூகம்
மேலும் அவர் 40 வருஷமா யாரை இங்க கூட தப்பான மொழிபெயர் பாயிண்ட் தான். இங்க வந்து என்ன வார்த்தை வரணும்னா ஆரோசியில கோபம் வரக்கூடாது, தமிழ் வார்த்தை கூட தப்பா போட்டாங்க. எப்படி வருதுங்களா அந்த மொழிபெயர்ப்பு? மேலும் யாரு கூட அவரு வந்து துக்கத்தோட ஒரு வேதனையோட 40 வருஷம் கூட இருந்தாரு அப்படி வருது. யார் கூட 40 வருஷமா வேதனையோட ஒரு துக்கத்தோட இல்லைங்களா? ஏன்னா இந்த 40 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தா
40 வருஷமும்
அந்த பிரயாணத்துல தேவன கோபம் ஓட்டிட்டு இருந்தான். ஆனா கோபம் ஓட்டு இருந்தா தேவன் என்ன பண்ணலாமா அவங்களை விட்டு போகாம கூடவே இருந்தார். ஆனா கூட இருக்கும்போது எப்படி இருந்தாருன்னா துக்கமாவே இருந்தார், துக்கமாவே நினைத்தோம் என்னடா திருந்தா ஜனங்களா இருக்காங்க. ஆனா கூட கூடவே இருந்தாரு. ஆனா தேவன் எப்படி இருந்தாராமா பாருங்க, ரொம்ப இங்கிலீஷ்ல அருமையா நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆனா ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா NIV டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த அதாவது RC பைபிள் இல்லைன்னா RC பைபிள் அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, அங்க சரியா வரும். அப்போ தேவன் 40 வருஷமா துக்கமாவே இருந்தார். யாரு கூடனா? யாரு கூட துக்கமா இருந்தா? 40 வருஷமா அதான் கேக்குற. யாரு கூட துக்கமா இருந்தா? இந்த ஜனங்களுக்கு பாரு, அந்த அளவுக்கு தேவனே என்ன பண்ணிருக்காங்கன்னா துக்கப்படுத்திருக்காங்க. அப்போ அது காரணம் அந்த அளவுக்கு கோபம் மூட்டி இருக்காங்க. எப்படி கோபம் மூட்டினாங்க? தேவனை பரிசுத்தம் பண்ணாங்க. நீங்க கூட்டிட்டு போயிருவீங்களா? செஞ்சிருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம், இந்த விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்ப மோசமாயிருச்சு. அதுக்கப்புறம் கேக்குறாரு பாருங்க, பாபம் செய்தவர்கள் அல்லவா, அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிட்டு பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்னா, யாரை குறிச்சு ஆணையிட்டார்னா கீழ்படியாதவர்கள் குறித்து அல்லவா. அதனால அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதனால இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக சொல்லும் போது அது குறிக்கிறது. இன்றைய சுவிசேஷத்துல அநேக சகோதரர்கள் வந்து உங்க மத்தியில வந்து நிறைய சப்ஜெக்ட் பண்றாங்க, நிறைய சப்ஜெக்ட் பண்ணாலும் என்னமோ வந்து பேசுறாங்க போறாங்க. அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா அதுக்கு பேர் என்னங்க? இறுதியாக நீங்க என்னமோ பேசுறதோ நாங்க பாத்துக்கிறோம். சில நேரங்கள பாத்தீங்கன்னா சில பாவங்கள் செய்ய பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். அந்த மாதிரி சில நேரங்கள ஃபீல் ஆகும். ஆனா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சோ இப்ப நான் சொன்ன விஷயங்களை நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, தியானிச்சு பாருங்க. அப்பதான் இந்த லைஃப்ல ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். ஆனா மூன்றாம் அதிகாரத்துல நம்ம வந்திருக்கக்கூடிய ஹை காலிங், நம்ம எவ்வளவு பெரிய பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் கம்பெனி அம்பானி குரூப், நாம வந்து எந்த குரூப்னா பரலோகத்தினுடைய குரூப்பா இருக்கும். அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு, சொல்றதுக்கு உண்மையிலே பெருமை இருக்கணும். மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணுமா, அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கை இருக்கணுமா, அந்த சந்தோஷம் நமக்கு எப்படி வருமாமா, நம்பிக்கையினாலே வருமாமா. சோ இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம் இருந்தாதான் நாம அதுல பிரவேசிக்கவே முடியும். அப்பதான் நாம தேவனுக்கு முன்பாக அந்த அருமையான இலைப்பாடுகள் தேவன் நமக்கு ஒன்று வச்சிருக்கிறாரு. அதை பத்தி நாம அடுத்த வாரம் நான்காம் அதிகாரத்துல படிக்க போறோம். நான்காம் அதிகாரத்துல தேவன் உடைய இலைப்பாடுதல் என்ன மாதிரியான இலைப்பாடுதல் கடைசி நாட்கள் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நாம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம ரொம்பவே கவனிக்கணும். ஒருவேளை நம்முடைய சில நேரங்கள் இறுதியம் இறுதிய கடினமா இருக்கா இல்லையா என்ன பண்ணமோ நம்மை நாமே செக் பண்ணோம். ஆனா எந்த காரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, ஒரு கேள்வி இருக்கிறாரு, எந்த காரணத்துக்கு நீங்க இப்படி சொல்லிடாதீங்க, என்னன்னா தேவன் என் கூட இருக்கிறாரா இல்லையா, தேவன் என் கூட இருக்கிறாரா இல்லையா. ஏன்னா அவங்க அப்படியே கேட்டாங்க இல்லையா, அந்த கேள்வி நமக்குள்ள வந்துருக்கூடாதுன்ற. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார் நம்பிக்கையில நம்ம எப்பவுமே அங்க இருக்கோம். அதனால நம்ம லைஃப பாக்கணும், நம்ம இருதயத்தை பாக்கணும், கடினமா இருக்காலும் பாக்கணும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பொறுப்பு என்னன்னா, அதான் அப்போஸ்தலர் நாயகர் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அதை பார்த்து முடிச்சிடலாம். அதாவது நான்காம் அதிகாரம் 13 வசனம், ஒருவருக்கு ஒரு என்ன பண்ண போயிடு, அக்லி புத்தி சொல்றாங்க, அந்த புத்தி சொல்ற வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா புத்தி சொல்றதுன்னா என்ன அர்த்தம், ஒரு கிரத இறுதிய கடினமாயிருச்சு. அந்த இறுதிய கடினத்துல சில நேரங்களில் பாவங்கள் ரொம்ப வில்ஃபுல்லாக பண்ணுவாரு. காரணம் இறுதிய கடினம் போயிட்டு என்ன பிரதர் நல்லா இப்பெல்லாம் பண்ணலாமா, வா இங்கிலீஷா வரீங்க, நீங்க சப்ஜெக்ட் பேசுறீங்க, இப்பெல்லாம் இந்த மாதிரி புத்தி சொல்றத பத்தி அங்க பேசல. மாறாக சரியான கிரேக்க வார்த்தை செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன வார்த்தை வரணும்னா, ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் என்னங்க என்கரேஜ், என்கரேஜ்னா தைரியப்படுத்த சகோதர சகோதரி யாராவது ஒருவர் கண்டிப்பா தங்கள் இருதயத்துல கடினமாயிட்டாங்கன்னா அவங்க உண்மையிலே மனசு நொந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்டத்துல ஓடுவதற்கே அவனுக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் கிடைக்காது, ஸ்ட்ரென்தே இல்ல, ஸ்ட்ரென்த் இல்லாம இருப்பான். அப்பேற்பட்டவனுக்கு பாத்தீங்கன்னா தயவு செய்ய நீங்க என்ன பண்ண போயிட்டு, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண போயிடு, என்கரேஜ் பண்ணுங்க. இது அதிகமா எங்க பண்ணும் தெரியுங்களா, எங்க பண்ணும், அதிகமா லோக்கல் எக்லீஷியால போகணும் இல்லைங்களா, லோக்கல் எக்லீஷியால கன்வென்ஷன் விடுங்க, கன்வென்ஷன் வந்து அது செகண்டரி. ஆனா மெயினா லோக்கல் எக்லீஷியல் இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் அங்க இருக்கும். ஏன்னா நம்ம அனைவரும் இங்குதான் போயிட்டு இருக்கோம், பரமாளிக்கு மிக தேவனுடைய இலைப்பாதுக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால நாம இந்த ஒரு இந்த தாட்ல எப்பவுமே இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. அதனால நாம வரக்கூடிய நாட்கள்ல பெருமையா சந்தோஷமா மேன்மை பாராட்டணும். நம்பிக்கையினாலே அது என்னன்னா, பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர் எனக்கூடிய அந்த டைட்டிலுக்கு நாம உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியவானா இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கிறோம். அடுத்த வாரம் 4 அதிகாரம் கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமி நம் அனைவரும் ஆசிரியப்பாராக. ஆமாம்.